புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது உலக தாய்மொழி தின சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்புத்துறை முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் தாய்மொழி கல்வியின் தன்னிகரில்லா சிறப்புகள் குறித்த உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
என்னுடைய பெயர் மருத்துவர் கே சரவணன். நான் அரசு புதுக்கோட்டை மருத்துவமனையில் சமூக நலன் மற்றும் நோய் தடுப்பு துறையில் உதவி பேராசிரியராக இருக்கிறேன்.
இன்றைக்கி சர்வதேச தாய்மொழி தினம். இந்த சர்வதேச தாய்மொழி தினம் எப்போதிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருது? இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குங்க ஐயா?
அதாவது வங்க தேசத்தில் ஒரு 1952 அந்த ஆண்டில் வந்து மொழிக்காக நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த படுகொலையின் நோக்கம் என்னென்னா, உருது மொழியை வங்க தேசத்தில் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம், பாகிஸ்தான் பிரிவினையின் போது அந்த அரசாங்கம் வலியுறுத்தி வந்தது. அதனை எதிர்க்கும் விதமாக மொழியின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் அதிகமான பேர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர்த்திருந்தனர். அதனை நினைவு கூறும் விதமாக தாய்மொழியை ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும், அதில் உள்ள சிறப்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நம்முடைய யுனெஸ்கோ, அதாவது உலகளாவிய அமைப்பு, கலை கலாச்சாரம் பண்பாடு உலக அளவில் அதை காக்கும் ஒரு நிறுவனமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த யுனெஸ்கோ அமைப்பானது ஒவ்வொரு வருடமும், அதாவது 2000 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினமாக உலக அளவில் அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது.
சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 கடைபிடிக்கப்படுவதற்கு ஏதாவது சிறப்பு காரணங்கள் ஏதாவது இருக்குங்களாங்க ஐயா?
நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து அந்த மொழியினுடைய ஒவ்வொரு மொழியினுடைய சிறப்பையும் ஒவ்வொரு மொழியில் உள்ள பன்முகத்தன்மையையும் அழிந்து வரும் மொழிகளையும் காக்கும் நோக்கத்துடன் தான் இந்த சர்வதேச அமைப்பான யுனெஸ்கோ, கலை கலைய பண்பாடு கலாச்சாரம் சொன்னோம் இல்லையா, அந்த அமைப்பு வந்து ஒவ்வொரு பிப்ரவரி 21 அனுசரிக்கிறாங்க. அதே போல் வந்து எல்லா மொழியில் உள்ள சிறப்புகளையும் எல்லாரும் பாதுகாக்கணும், அதில் உள்ள முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தாய்மொழியில் வழி கல்வி பயின்றவர்களும் உணர வேண்டும் என்ற நோக்கத்தினால இந்த பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது.
சர்வதேச தாய்மொழி தினம் எவ்வாறுங்க ஐயா பார்க்கப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது ஒருவருக்கு அடையாளம் என்பது அவருடைய தாய்மொழி. அதாவது உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம், வெளிநாட்டுக்கு எங்கன்னா போனால் வந்து நாம் தமிழ் பேசுகிற அப்படின்னு சொன்னிங்கன்னா தமிழர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. அதே போல் வந்து ஆங்கிலம் பேசுபவர்களை ஆங்கிலம் பேசுபவர்கள், ஆங்கிலேயர்கள் என்று அழைக்கிறோம். அந்த மாதிரி மொழியை அடிப்படையாக வைத்து தான் ஒவ்வொருவரையும் நாம் அடையாளம் காண்கிறோம். மொழி என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளம், அது ஒரு பெருத்த அடையாளம். அது வந்து நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மட்டுமல்லாமல் நம்முடைய அடையாளமாகவும் அது பார்க்கப்படுகிறது. அது பிறந்ததிலிருந்து நாம் வாழும் காலங்கள் வரை நம்முடனேயே இருக்கக்கூடியது. இதுதான் அதனுடைய சிறப்பு.
ஒவ்வொரு வருடத்திலையும் இந்த தாய்மொழிக்கான ஒரு கரு அல்லது தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 2024 தாய்மொழி தினத்தோடைய தீம் அப்படிங்கிறது என்னவாங்க இருக்குது?
கருத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 அனுசரித்து கொண்டு வருகிறோம். இந்த வருடத்துரிய கருத்துரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அழிந்து வரும் மொழிகளை பாதுகாப்பதும் ஒவ்வொரு தாய்மொழியில் உள்ள பன்முகத்தன்மையை பேணி காப்பதும் மற்றும் அதனுடைய சிறப்பு அம்சங்களையும் உலக மக்கள் அறிவதற்காகவும் ஒரு இலக்கினை அடைவதே வந்து இந்த தாய்மொழியின் கருத்துரு ஆகும். அதனால தான் ஒவ்வொரு வருடமும் இதை அனுசரித்து கொண்டு வருகிறோம். இதுதான் இந்த இன்னையோட 2024 கருத்துரு. அதாவது எந்த மொழியும் வந்து அழிஞ்சு போகக்கூடாது, அதில் உள்ள சிறப்பு அம்சங்களை பாதுகாக்கணும், அதுக்கு வந்து நம்ம சிறப்பான ஏற்பாடுகளை செய்து ஒவ்வொரு தாய்மொழியிலும் உள்ள சிறப்பு அம்சங்களை வந்து உலகம் முழுவதும் அறிய வேண்டும் என்பதே இதன் இந்த கருத்துருடைய நோக்கமாகும்.
ஐயா, இன்னைக்கு இந்த பள்ளி குழந்தைகளிடையே தாய்மொழி தினத்தை, அதனுடைய சிறப்புகளை, தாய்மொழியை பற்றிய எண்ணங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் அல்லது என்ன மாதிரியான செயல்முறைகளை நம்ம பின்பற்றினா குழந்தைகளிடையே இந்த தாய்மொழி எண்ணம் அப்படிங்கிறது வளருங்க ஐயா?
அதாவது நம்மளுடைய அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்முடைய தாய்மொழியை போற்றுவோம், பிற மொழிகளையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாம் எத்தனை விதமான மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் நம் தாய்மொழிக்கு, நம் தாய்க்கு ஈடாக நாம் மதிப்பும் மரியாதையும் அளிக்க வேண்டும். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் வீட்டில் நம்முடைய தாய்மொழி என்னவோ, நாம் தமிழ் பேசுகிறோம், மற்றவர்கள் தெலுங்கு பேசுவார்கள், மற்றவர்கள் ஆங்கிலம் பேசுவார்கள், அந்த வகையில் ஒவ்வொருவரும் அந்த மொழியை வேறு மொழியின் கலப்பு இன்றி பேசுவதற்கு முயற்சி செய்தல் வேண்டும். அந்த ஒரு குடும்பத்தில் தாய் தந்தையர் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளிடத்தில் அவர்களுடைய தாய்மொழியை திருத்தமாக அழகாக அழகான சொற்களை பயன்படுத்தி பேசுவார்களே ஆனால் நிச்சயமாக அந்த குழந்தையும் அந்த வீட்டில் வந்து அந்த தாய்மொழியில் உரையாடும். அதாவது வந்து பிழைப்புக்கு வேண்டுமானால் நாம் வேறு வேறு விதமான மொழிகளை கற்கலாம், ஆனால் வந்து நம்மை வாழ்விக்கக்கூடியது நம் தாய்மொழி மட்டுமே. நம்மளுடைய உணர்வுகளை நம் குடும்பத்திற்கும் நம்முடைய உறவுகளுக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் அமைந்தது நம் தாய்மொழியே ஆகும். அதனால் குழந்தைகளிடத்தில் தாய்மொழியை தவறு இல்லாமலும் அழகாகவும் அதனுடைய சிறப்புகளையும் கூறி வளர்த்து வந்தால் குழந்தைகள் நாளடைவில் பெரியவர்களாகி அவர்களும் மொழியின் மீது அதிகமாக பற்று வைத்து அந்த மொழியையும் தன் தாயை நேசிப்பது போல தன் தாய்மொழியையும் நேசிப்பார்கள் என்பதில் எல்லளவும் மையமில்லை.
ஐயா, இன்றைய நம்மளுடைய அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் தாய்மொழியினுடைய தேவையும் அவசியமும் ஏங்க ஐயா தேவைப்படுது? அதுக்கு என்ன காரணம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் அப்படி என்பதெல்லாம், அதெல்லாம் வந்து எதை வைத்து நாம் படிக்கிறோம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து அதாவது இந்த தாய்மொழி வழி கல்வியில் படிப்போம், அப்படி இல்லைன்னா வேறு மொழி கல்வியில் படிப்போம். படித்தாலும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடியது தாய்மொழி வழியில் தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவமோ இல்லை வந்து பொறியியல் கல்லூரியோ சென்று படிக்கிறோமோ ஆனால் நாம் தமிழில் தான் வந்து அதை வந்து நினைவுபடுத்தி கொள்வோம் இல்லையா. தமிழ் நினைவுபடுத்தி கொண்டு வேறு ஒரு மொழியின் மூலமாக நாம் அதை வந்து தேர்வுக்கோ அல்லது வேலைக்கு விண்ணப்பிக்கும் இடங்களிலோ நாம் அதை வந்து கூறுவோம். அதனால் வந்து ஒவ்வொருவரும் உணர்வுபூர்வமாக உணரக்கூடியது தாய்மொழி தான். அதனால் வந்து இன்றைக்கி வந்து விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் எவ்வளவு தான் வளர்ந்தாலும் ஒரு மொழி, அது வந்து தகவல் பரிமாற்றம், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தமிழில் வந்து ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்கும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக சொல்லி வச்சாங்கன்னா வந்து ஒரு மொழி ஒரு மனிதனுடைய கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு இவற்றையெல்லாம் வளர்க்கும் அடிப்படையான கூறு, அதுதான் வந்து ஒரு மனிதனுடைய அடையாளம் கூட. அதனால் எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் இதனை அடிப்படையாக ஒரு மொழியை அடிப்படையாக வைத்து தான் ஒவ்வொரு நாட்டிலும் அது வந்து பிரதானமாக இருக்கும் என்பதே என்னுடைய கருத்து.
தாய்மொழி கற்றல் மாதிரியே பிறமொழியும் மாணவர்கள் வந்து கற்றுக்கிறாங்க. ஆனால் இந்த தாய்மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுதும் பிறமொழியை கற்றுக்கொள்ளும் போதும் அவங்களுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்குங்க ஐயா ஒரு வேறுபாடு அடையுது, அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை அவங்க உணர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது?
அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எந்த மொழியில் படித்தாலும் சரி அதை புரிந்து கொள்வது நம் தாய்மொழியில் தான் இருக்கும் நிச்சயமாக. அதனால் வந்து இப்போது நம்ம வந்து வேறு வேறு மொழிகள் வந்து நம்முடைய தொழில் சார்ந்த படிப்புகள் எல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளும் வகையில் நம் தாய்மொழி அமைந்திருக்கிறது. இப்போ வந்து வேறு மொழியில் படித்தாலும் நம் தாய்மொழியை அழகாகவும் பிழைகள் இல்லாமலும் பேசும் பொழுது நிச்சயமாக அந்த மொழிகளையும் நாம் பிழை இல்லாமலும் அழகாகவும் பேச முயற்சிப்போம். இப்போ வந்து யார் ஒருதன் தாய்மொழியை நேசித்து அதை அழகாக அதனுடைய அர்த்தங்களை உள்வாங்குகிறானோ அவனால் மட்டுமே மற்ற மொழிகளையும் மற்ற மொழிகளின் அர்த்தங்களையும் மற்ற மொழிகளையும் அழகாக பேச முடியும், மற்ற மொழிகளிலும் புலமை பெற முடியும். அதாவது வந்து உதாரணத்திற்கு பாரதியார் எடுத்துக்கலாம். நம்மளுடைய பாரதியார் வந்து தமிழை அதிகமாக நேசித்தார், இருந்தாலும் அவருக்கு வந்து பல மொழிகளில் வந்து புலமை இருக்கிறது, பல மொழிகள் தெரியும் அவருக்கு. பாரதியாருக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். அவருக்கு கிட்டத்தட்ட 7 மொழிகளுக்கு மேலே வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்ததுனால நம்ம தமிழ் மொழியின் சிறப்பை அந்த மொழிகளிலிருந்து வேறுபடுத்தி கூற முடிந்தது. அதனால் வந்து ஒவ்வொருவரும் தாய்மொழியை நன்கு கற்றால் நிச்சயமாக மற்ற மொழிகளையும் நன்றாக சிறப்பாக கற்க முடியும். தாய்மொழி மட்டும் கற்றால் மற்ற மொழிகளை கற்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நினைக்க வேண்டாம்.
இந்த தாய்மொழி வழி கல்வி பயில்றதுனால பிற மொழிகளை பயிலும்போது அந்த பிற மொழிக்கு உண்டான ஒரு பன்முகத்தன்மை அல்லது அதனுடைய பிற மொழியினுடைய சிறப்புகள் கற்றுக்கொள்வோருக்கு குறையிறதுக்கு பாதிப்புகளோ அல்லது ஒரு மதிப்பு குறைவு ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன், தாய்மொழி அழகாக பேசுபவர்களுக்கு மற்ற மொழிகளையும் சரளமாக பேச முடியும், எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். அவங்க வந்து விரும்புனா நிச்சயமாக கற்றுக்கலாம். அதனால் வந்து நம்ம தாய்மொழியை வந்து நல்லா தெளிவாக அழகாக வந்து பேசுனா மற்ற தாய்மொழியை கற்றுக்கலாம். ஆனால் வந்து நம்ம தாய்மொழியில் பேசுகிறது எங்கேயுமே, அதாவது நம்முடைய சமூகத்திலோ நம்முடைய உறவினர்களிடத்திலோ நம்முடைய குடும்பத்திலோ நாம் தாய்மொழியில் பேசினால் தரக்குறைவாக நினைப்பார்களோ அப்படின்னு கருதக்கூடாது. ஏன்னா வந்து நம்மை வளர்த்து விட்டது, நம் உணர்வுகளை வளர்த்து விட்டது, நம்முடைய அறிவை வளர்த்து விட்டது நம் தாய்மொழி மட்டுமே. அதற்கு மதிப்பு கொடுத்து நாம் தாய்மொழியை பயின்றால் நிச்சயமாக அடுத்த மொழி மீதும் நமக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். ஏனென்றால் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அதனால் வந்து அந்த மொழிகளில் உள்ள சிறப்புகளை நாம் உணர வேண்டுமானால் நம்முடைய தாய்மொழியை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். நம் தாய்மொழியை நன்கு தெரிந்திருந்தால் மற்ற மொழிகளில் உள்ள சிறப்புகளையும் நாம் அதிகமாக உணரலாம்.
இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தாய்மொழியை இன்னும் நம்ம அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை நம்ம முயற்சிகளை செஞ்சால் தாய்மொழி இன்னும் ஒரு படி மேலே ஒரு உயரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதுக்கு நம்ம பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
அதாவது நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களுடைய குழந்தைகளிடத்தில் தாய்மொழி, வீட்டுக்கு போயிட்டாவே வந்து தாய்மொழியில் தான் பேசணும். ஒவ்வொரு பொருளையும் வந்து தாய்மொழியிலேயே அதற்குரிய பெயர்களை விட்டு குறிப்பிட வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாம் தாய்மொழியிலேயே எழுத வேண்டும். உதாரணத்திற்கு வந்து நம்ம வந்து பத்திரிகையெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, பத்திரிகையெல்லாம் போடும்பொழுது நம்ம வந்து அழகிய தமிழில் எழுதுவோம், நம்ம தமிழர்கள் இல்லையா, அதனால் தமிழில் எழுதுவோம். எழுதும் போது நிறைய பேர் வந்து அந்த ஆங்கிலத்தில் வந்து அந்த இனிஷியல் பயன்படுத்துவாங்க. அது வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து என்னுடைய பேர் வந்து என்னுடைய அப்பா பேர் வந்து கந்தசாமி, என்னுடைய பேர் வந்து சரவணன், அதனால் வந்து கா சரவணன் அப்படின்னு எழுதணும். ஆனால் வந்து நிறைய பேர் பத்திரிக்கையில் கே போட்டு சரவணன் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து தவிர்க்கணும் நம்ம. அந்த மாதிரி ஆங்கிலமும் தமிழும் கலந்து நாம் பத்திரிக்கையிலையோ இல்லை நம் பேசுவதையோ நம்முடைய வீடுகளில் மற்றும் நம் குழந்தைகளிடத்தில் நம்முடைய சமூகத்திலும் பேசுவதை குறைத்தோமேயானால் நம்முடைய தாய்மொழியின் பங்கும் மரியாதையும் அளவுக்கு அதிகமாக உயரும்.
இன்னைக்கு ஒரு சில பேர் தங்களுடைய கற்றல் பணி நிமித்தமாக தங்களுடைய தாய்மொழி இருந்தால் கூட ஒரு சில மொழிகள் குறிப்பாக ஆங்கிலத்திலேயோ ஆங்கில மொழியை பேசும் பொழுது அந்த இடத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் தனக்கு கிடைக்கிறதா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் அப்படிங்கிறத தாண்டி தங்களுடைய தாய்மொழி தான் சிறப்பு, தாய்மொழியில் பேசுகிறதுனால எந்த விதமான ஒரு மதிப்பு குறையும் இல்லை அப்படிங்கிறத நீ என்ன மாதிரி சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொருவரும் தாய்மொழியிலேயே வந்து அவர்களுடைய தாய்மொழியை நேசித்தார்களேயானால் உதாரணத்துக்கு வந்து நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க. அவர் வந்து தமிழர், தமிழை நன்கு கற்றறிந்தவர். அவர் வந்து எந்த வித விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு போனாலும் அங்கே பன்மொழி பேசுபவர்கள் இருப்பாங்க. அந்த பன்மொழி மாநாடு பன்னாட்டு மாநாடு இருக்கும். அந்த மாநாட்டில் போனாலும் அவர் வந்து இந்த கணியன் பூங்குன்றனார் இயற்றிய அந்த புறநானூறு பாடல் வரும் இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புறநானூற்று பாடலோடு ஆரம்பிப்பார். அப்படி இல்லாட்டி வந்து அந்த வள்ளுவரின் திருக்குறளை சொல்லிட்டு தான் வந்து எது ஒன்றுமே வந்து அவர் பேச ஆரம்பிப்பார். விஞ்ஞானிகள் மாநாடாகட்டும் அல்லது வந்து கல்லூரியில் மற்ற மாணவர்களுடன் உரையாடுவதாகட்டும் அவர் வந்து திருக்குறளையோ அல்லது தமிழ் இலக்கியங்களையோ அதில் உள்ள அறிவு சார்ந்து கோடிட்டு காண்பித்து விட்டு பிறகுதான் வந்து மற்ற விஷயங்களை அலசுவது அவருடைய வழக்கம். அதனால் ஒவ்வொருவரும் அவருடைய மொழிகளில் உள்ள சிறப்புகளை கூறி மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும், நன்றாகவும் இருக்கும். அதனால் பிறரும் நம்முடைய தாய்மொழியை பற்றி அறிவதற்கும் பெரிய வாய்ப்பு ஏற்படும்.
ஐயா, இன்றைய நம்மளுடைய சர்வதேச தாய்மொழி தினத்தில் நம்முடைய தாய்மொழியான தமிழினுடைய சிறப்புகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, அதனுடைய இன்றைய போக்குகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
மிக தொன்மையான மொழிகளில் 6 மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வரலாறு குறிப்பிடுகிறது. தொன்மையான மொழிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ், சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு அப்படின்னு சொல்லிட்டு வரும், சைனம். இந்த மொழிகள் 6 மொழிகளும் பழமையான மொழிகள். இந்த 6 மொழிகளும் எல்லா மொழிகளும் இப்போ வந்து பேசப்பட்டு வருகின்றனவா, அதனுடைய வளர்ச்சி குன்றாமல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஒரு சில மொழிகள் தான், தமிழ், சைனம், அந்த மாதிரி மொழிகள் தான் வந்து தன்னுடைய இளமை மாறாமல் குன்றாமல் விளங்குகின்றது. அதற்கு காரணம் அதில் உள்ள இலக்கியங்கள், அதனுடைய வழிகாட்டுதல்கள் மற்றும் அதில் அறிஞர்களின் பங்களிப்பு, இவற்றையெல்லாம் சேர்த்து தான் அந்த மொழிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த அளவில் நமக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அமைந்திருக்கிறது. அதாவது தமிழ்மொழியில் ஏற்கனவே ஒரு பழமொழி இருக்குது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு மூத்தக்குடி, தோன்றிய மூத்தக்குடி நம் தமிழ்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழி தான் நம்மை வளர்த்தது. அதாவது உலகியலில் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை நமக்கு கூறியது. தமிழ்மொழியின் சிறப்புகளை சொல்லணும்னா வந்து நம்முடைய அகத்திய முனிவரால் அது வடிவமைக்கப்பட்டது. பிறகு தொல்காப்பியரால் அதற்கான எப்படி பேச வேண்டும், எப்படி அதை உரைநடையில் எழுத வேண்டும் என்ற இலக்கணம் வகுக்கப்பட்டது. அதில் தான் வந்து நமக்கு வந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு 247 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பு எந்த மொழிக்கும் இல்லை. மொழிக்கு அந்த வித வடிவத்தை உண்டாக்கியவர்கள் தமிழர்கள். அதனால் வந்து தமிழுக்கு பெரும் சிறப்பு. அதனால் வந்து தமிழ்னு சொல்லும் பொழுதே அதில் வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் அந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் வச்சுருக்காங்க. பிறகு வந்து நம்ம தமிழ் மொழியில் அழகான இலக்கியங்கள், அதாவது 50 காப்பியங்கள் சொல்லுவாங்க. மணிமேகலை, சிலப்பதிகாரம், குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு 50 காப்பியங்கள் இருக்குது. அதை தவிர வந்து 10 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் வந்து உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே இல்லை. அதில் வந்து எல்லா நாட்டு மொழிகளில் உள்ள இலக்கியங்கள்லாம் படித்தாலும் திருக்குறளுக்கு ஈடு இணை இல்லைன்றது தான் தமிழர்களுடைய வாதம். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து உலக மொழிகளில் பெரும்பாலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது நம்முடைய திருக்குறள். அதில் தான் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு உலக வாழ்வியலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அடக்கியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம பாரதியாரும் சொல்லியிருக்காரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். அதனால் தமிழுக்கு வந்து அரிய சிறப்புகள் பல உள்ளன. அந்த மாதிரி வந்து பாரதியார் வந்து பல மொழிகள் ஏற்கனவே சொன்ன பல மொழிகள் கற்றவர். அதனால் வந்து தமிழ் மொழியை வந்து அதிலிருந்து பிரித்து பார்த்து தமிழ் மொழியில் அதிகமான சிறப்புகள் உள்ளது என்பதை குறிப்பிட்டவர். அதனால தான் ஒரு கவியில் வந்து சொல்லியிருப்பார், யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் இப்பாறையினில் யாங்கனும் கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, குருடர்களாய் செவிடர்களாய் ஓமைகளாய் இருக்கின்றீர், ஒரு சொல் கேளீர், சேமமுற வேண்டுமெனில் திருவெங்கும் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் வந்து நம்ம இந்த தமிழ்மொழியை வளர்ப்பதற்கு தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே அறிஞர்கள் சொல்லிவிட்டார்கள். அதை வந்து நாம் பயன்படுத்தி கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கும் நாம் இந்த தமிழையும், தமிழினுடைய சுவையையும், தமிழில் உள்ள அறக்கருத்துக்களையும் உலகிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதே போல் வந்து தமிழில் வந்து எப்படி வாழணும்னு சொல்லிட்டு வாழ்வியல் நெறிகளையும் அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், அதாவது ஒவ்வொரு மனிதனாக பிறந்தால் நிச்சயமாக வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். வாழ்க்கை முழுசும் வந்து அவனுக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், அவன் படிப்பை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கற்றது கைமண்ணளவு, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ தான் கற்றாலும் எல்லாத்தையும் கற்க முடியாது. அதனால தான் ஔவையார் வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இலக்கியங்கள் என்பது மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக அமைகின்றது. அதே போல் இயற்கைன்னா என்னன்னு சொல்லிட்டு அழகாக நம்முடைய திருவாசகம் அழகாக சொல்லிருச்சு. திருவாசகத்தில் வந்து மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு அருமையான பாடலில் கடவுள் அல்லது இறைவன் என்றால் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அந்த பாடல், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனத் தென்ற வரவை கூத்தாட்டு வானாகி நின்றையே என் சொல்லி வாழ்த்துவனே. அதாவது இயற்கையாக எல்லாமே, அதாவது மரம், செடி, கொடிகள், மலை, ஆறுகள், வானம், சூரியன், நட்சத்திரன் எல்லாமே வந்து இயற்கையினுடைய படைப்பு, பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாம். அதனால் வந்து ஒன்றுத்து கூட ஒன்று இனிமை காக்க வேண்டும். அந்த இயற்கையினுடன் நாம் நட்புறவு கொண்டு இனிமையாக நம் வாழ்நாளை கழிக்க வேண்டும். அதுதான் வந்து வணங்கக்கூடியது என்பதை நம்முடைய முன்னோர்கள் அழகாக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதை தான் நம் பாரதியாரும் வலியுறுத்துகிறார். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இதுவே வாழும் முறைமையடை பாப்பா என்றும் தமிழில் சிறப்பாக அழகாக கவியாக கொடுத்திருக்கிறார். அதனால் நம் தமிழ் மொழியில் இல்லாத கருத்துக்களோ இல்லாத அறிவுரைகளோ இல்லை. அதனால் தமிழர்களாகிய நாம் குழந்தைகளுக்கு நம்முடைய சங்க இலக்கிய நூல்களிலிருந்து, அறநூல்களிலிருந்து, அதாவது திருக்குறள் ஒன்றே போதும், அந்த திருக்குறளை நாம் தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் வாழ்நாளில் 1330 குறளையும் நாம் படித்திருக்கிறோமா என்பதை அலசி ஆராய்ந்து, ஒவ்வொருவரும் 1330 குறளை படித்து நாம் தமிழர்கள் நம்முடைய தமிழ்மொழி நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும், நம்முடைய தமிழ்மொழி உலகம் உள்ளளவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் உறுதியேற்றுக்கொண்டு நம் தாய்மொழியை நேசித்து பிற மொழிகளையும் தாழ்த்தாமல் அவற்றுக்கும் மதிப்பு கொடுத்து நாம் தாய்மொழி மீது பற்று கொண்டு வாழ்வோமாக என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இன்றைய நமது சர்வதேச தாய்மொழி தினமான இன்று தாய்மொழியினுடைய சிறப்புகள், தாய்மொழி தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம், அதனுடைய பல்வேறு காலகட்டத்தில் தாய்மொழி வளர்ந்து வந்த விதம் குறித்து மிகச் சிறப்பாக மிக தெளிவான கருத்துக்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கு புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்புத்துறை முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் தாய்மொழி கல்வியின் தன்னிகரலா சிறப்புகள் குறித்து வழங்கிய உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.